नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे இந்த ஸ்லோகம் வந்து பிரலாத மகாராஜா வந்து வாழ்க்கையோட சுகத்தை பத்தி சொல்றார். வாழ்க்கையோட சுகம்ன்றது எப்படி வருதுன்னு சொல்றாரு. அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கர்ம வினைக்கு ஏற்ப இந்த உடம்பு அமையுது. பல தடவை நம்ம பார்த்த மாதிரி ஒவ்வொரு உடலும் நீங்கும் போது, உயிர் நீங்கும் போது, உயிரோட மனம் புத்தி அகங்காரம் மோனும் போது அந்த மனத்தோட வாசனைகளுக்கும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அடுத்த உடல் ரெடியாகுது. அந்த உடம்போட பர்பஸ் என்னன்னா, ஜீவராசி வந்து பக்குவப்படாத ஜீவராசி அதை அனுபவிக்க பயன்படுத்தணும். அந்த உடம்பு வந்து படிப்படியா இன்பம்னு ஆரம்பிக்கப்பட்டு துன்பத்தில் முடியுது. நிஷேத ஆதிசுனா ஆதிசுனா ஆரம்பம், காமசோகத்தில் ஆரம்பிச்சு கருவுல போய் கலிச்சிய மனசியான பெரும் கஷ்டத்தில் துன்படும். வாழ்வின் எல்லா சூழ்நிலையும் துன்பத்தை அனுபவிக்கிறாரு அந்த ஜீவராசி உடம்புனாடி. அதுக்கு காரணம் வந்து அவனோட முந்தின பிறவி பலன்கள். ஆனா அது துன்பம்னு தெரியாதபடி இன்பம்னு நினைக்கிறதுக்கு காரணம் இல்லூஷன்ல மயக்கம். ஒரு மயக்கத்துலதான் சுகம்னு எல்லாரும் நினைக்க முடியும். உண்மையான சுகம் வந்து இந்த ஜட உலகத்தில் கிடையாது. காரணம் வந்து இந்த உலகமே துக்காலயம் அசாஸ்வதம், துக்க நிரம்பின தான் இது நிரந்தரமானது. இன்பம் கூட நிரந்தரம் கிடையாது. ஆனால் சரியாக புரிஞ்சுக்கிடாத நாடி எல்லாரும் வந்து இந்த உலகத்தில் இன்பம் இருக்குன்னு நினச்சிட்டு முயற்சி பண்ணுறாங்க. ஒரு இன்பத்தில் சுகம் போனவுடனே இன்னொரு இன்பம் தேடி போகிறாங்க. ஆனா வாழ்க்கையில வந்து இந்த ஜட வாழ்க்கையில வந்து இன்பம் முடியாது. அதனால இந்த வார்த்தையில நிஷேத ஆதிசு அவஸ்தாசு கலிஷ்ய மானசிய கிளிஷ்ய மானசியன்னு சொல்றாரு. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் துன்பம் அனுபவிக்கிறோம். கடின உழைப்பிலும் துன்பத்திலும் முடிவரும் கர்மங்களால் ஜீவராசிக்கு கிடைக்கும் உண்மையான நன்மை என்ன என்பதை ஆலோசித்த போய் எனக்கு கூறுங்க. அதனால அல்லும் போலும் நம்ம வந்து இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக வேண்டி சதா உக்ர கர்மா, பௌகீதியில உக்ர கர்மான்னு சொல்றாரு. உக்ர கர்மம்னா வேற எதுக்குமே நேரம் இல்லாம வேலை பார்க்கிறோம். உக்ரம்னா ரொம்ப கொடூரமான கர்மம். அந்த கர்மமுனைய மட்டும் இல்லாம அதுல கடைசியில முடிவுல தும்பம் தான் கிடைக்குது. இதுல என்ன உண்மையான பிரயோஜனம்னு பிரலாத மகாராஜா கேட்கிறாரு. வாழ்க்கையில வந்து நம்ம வந்து இன்பத்தை தேடணும்னு நினைக்கிறோம். ஆனா இன்பம் வந்து துன்பத்துலதான் முடியுது. அந்த நினைக்கிற இன்பம் கண் கூட பாக்குறோம். நவீன நாகரிகத்துல வந்து எல்லாருமே இன்பம்னு நினைச்சு செய்யற முயற்சி போறாம பெரும் துன்பத்துல வந்து முடியுது. இல்ல பெரும் உழைப்புல வந்து பெரும் கஷ்டத்திலே முடியுது. ஒரு சின்ன வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கு லோன் வாங்குறோம். ஒரு அப்பார்ட்மெண்ட் அது அந்த லோனை கட்டுறதுக்கு ஆயுசு பூரா கட்டிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேரோட வாழ்க்கை தான். ஒரு சின்ன வசதிக்கு தகுந்த மாதிரி இல்லாமலோ நம்ம சுருக்கமா நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிடாம ஒரு வீடோ இதோ வாங்குறக்காண்டி சாதாரணமா மதுரையிலும் 20-30 லட்சம் இன்னும் அபார்ட்மெண்ட் வரையில வெளி ஊர்ல பெங்களூர் இந்த மாதிரி ஊர்ல எல்லாம் 60 லட்சம் 70 லட்சம் ஒருத்தனோட சம்பளம் பூராமே லோன் கட்டுவான். அதுக்கு கவர்மெண்ட் கிட்ட வந்து லோன் வாங்க இல்ல பேங்க்ல லோன் வாங்க, பேங்க் அரங்க காத்துட்டு இருக்காங்க லோன் கொடுக்க. வீட்டை அடமானம் வச்சு லோன் கட்டு, லோன் எவ்வளவு காலம் கட்டணும்? 20 வருஷம் 30 வருஷம். ஏன் இவ்வளவு கஷ்டம்? ஏன் வாழ்க்கையை சிம்பிளா வச்சுக்க முடியாது? இல்ல நம்ம வரலுக்கு தகுந்த வீக்கன்ற மாதிரி நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கணும். பகவான் என்ன கொடுத்தாரோ அதுல திருப்தி அடைய வேண்டியதான. ஏன் இவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு போகணும்? அதோட விளைவு வந்து வாழ்நாள் முழுவதும் கடன்பட்ட மாதிரியாக வாழ்நாள் முழுவதும் கடன் அடைக்க வாழ்க்கையை அதோட முடியுது. வாழ்க்கை முடிவுல என்ன கிடைக்குது? பேரின்ப வீட பெரு வீடு கிடைக்கல, சிறு வீடு கிடைக்குது. அதுவும் கூட கேரண்டி கிடையாது. நிறைய பேரோட இப்ப அந்த நேரத்தில் ஐடி படிச்ச இன்ஜினியர்ஸ் எல்லாம் போறாங்க, அவங்க போய் பார்த்தா பெங்களூர் இதுல போறாங்க, ஒரு பிளாட் வாங்கணும் அவ்வளவுதான். அதுதான் அவங்க சம்பளம், வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போகுது. காஸ்ட் ஆஃப் லிவிங் அவ்வளவு ஹை. ஏன் இதே மாதிரி ப்ரோபாத சொன்ன மாதிரி சிம்பிள் லிவிங் ஏன் சூஸ் பண்ண முடியாது? இப்ப ஃபார்ம்ல பாக்குறோம் எவ்வளவு பெரிய இடம், எவ்வளவு பிரமாணம். நான் வாங்கினப்போ 30 லட்சம் அந்த இவ்வளவு பெரிய ஃபார்ம், 20 ஏக்கர். இப்போ ஒரு பிளாட்டு கூட 60 லட்சம். எது என்ன வித்தியாசம் எனக்கு புரியல. காரணம் வந்து ஒரு பக்குவப்பட்ட ஆத்மா வந்து அணிக்கேதன்னு சொல்றார் பௌத்தத்தில். நிக்கேதன்னா வீடு, அணிக்கேதன்னா வீட்டை தேடாத. கிடைச்ச இடத்துல வாழ்க்கையை முடிச்சுட்டு போவோம். நமக்கு சொந்தம்னு வைக்கல, நமக்கு ஒரு இடம் தான் சொந்தம். சொந்தம் இல்லைன்னா இல்லை, எந்த இடம் வேணாலும் சொந்தமாக இருக்கும். வாழ்க்கையில் வந்து இதுக்கு எவ்வளோ கடினமான உழைப்பு, அவங்களோட பிரெயின் மைண்டு எல்லாமே அதுக்கு சரண்டாது. அதே மாதிரி பிஸ்னஸில் பண்ணுறோம், அந்த வருமானம்லாம் உதாரணத்துக்கு நிறையா ப்ரொஃபஷனல்ஸ் டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் பெரிய பெரிய பில்டிங்கு பெரிய பெரிய எக்யூப்மெண்ட் எல்லாம் வாங்கி செட்டப் பண்ணுறாங்க. அதில் செலவழிச்ச பணம் வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறக்காண்டி பெரிய ஃபீஸ் பெரிய இது, உண்மையான வைத்தியத்தை பண்ண முடியல. அந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொன்றிலையும் வந்து இந்த வசதிகள் பெருக்கப்படுற நாடி அதுக்கு கடின உழைப்பும் துன்பமும் தான் மிச்சம். அதைத்தான் கேட்குறாரு, கடின உழைப்பும் துன்பத்திலையும் முடிகிற அந்த இதில் உண்மையான நன்மை என்னன்னு சொல்லுங்க. வாழ்க்கை பூராமே அப்படி தான் செய்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்னா முடியலை, ஒரு அமைதியாக ஒரு இடத்துக்கு போனால் முடியலை. உதாரணம் நம்ம டிவோடிஸில் நிறையா பேர் பாருங்கள், இந்த டூர்னு எதாவது அரேஞ்ச் பண்ணால் அவ்வளோ பேரும் மாதாஜி அனுப்பிடுவாங்க, பிரபுஸ் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா பிரபுஸ் பூரா கடையில் உட்காரணும் இல்லைன்னா வேலையில் இருக்கணும், எல்லா மாதாஜிஸாக வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டைம் கிடையாது, அது நினைக்கிறாங்க மாதாஜிஸ் போயிட்டு வரட்டும். ஏன்னா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை, ஏன்னா பணம் சேர்க்குறாங்க. எதுக்கு பணம் சேர்க்குறாங்க? வாழ்க்கை நிறைவேற்றுறது. ஆக்சுவலாக வாழ்க்கை வந்து நல்லா எளிமை பண்ணுறதும் இது மட்டும் நம்ம கையில் இருக்கு. நம்ம சுகதீசி சொன்ன அளவுக்கு இல்லைனாலும் வாழ்க்கையை எளிமை பண்ணிக்கலாம். சுகதீசி சொல்ற வந்து மரப்பொந்துகளும் இதுவும் இருக்கல வீடு எதுக்குன்னு கேட்குறாரு. அதே மாதிரி இளதலையில் இருக்கல ஆடை இருக்குன்னு கேட்குறாரு. ரெண்டு கை இருக்கல தட்டு இருக்குன்னு கேட்குறாரு. நீ அருவிகள் நீர் தரும்போது, மரங்கள் பழம் தரும்போதும் எதுக்கு நான் ஒருத்தட்ட போய் கையேந்தி நிற்கணும்னு சொல்கிறாரு. முக்கியமாக வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த பணத்தை சம்பாதிக்கணும், அதுக்கு 4 பேர்ட்ட கையேந்தி தான் நிற்கணும், பணிஞ்சு தான் போகணும். எத்தனை பேர் உண்மையை சொல்ல முடியாமல் இந்த பணத்துக்கும் காசுக்கும் வசதிக்காக வேண்டி மடங்கி போகிறாங்க. பகவானை நினைக்கிறதுக்கும் டைம் இல்லாமல் போகுது. காரணம் வந்து இந்த கடன்பட்டவனால. இது பூராமே பிரகலாத் மகாராஜ் இந்த ஒரு ஸ்லோகத்தில் கம்பேக்ட் பண்ணி சொல்கிறாரு. இந்த மாதிரி இதில் என்ன பிரயோஜனம்னு சொல்லுங்கள். சுருக்கமாக என்னன்னா, குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்து காம வரவுல ஆரம்பித்து வாழ்க்கை ஆரம்பிக்கும். அங்கதான் கடவு இருக்கிற மாதிரி. அதை வந்து ஒழுங்கா நடத்த தெரியலனா வாழ்க்கையோட அத்தனை சுகங்களுக்கும் பிள்ளைகளை தெளிப்ப போக, மனைவி இழுத்த போகவோ, கணவனுக்கு எல்லா பக்கமும் இழுவையில் போக தேவைகள் அதிகமாயிட்டே போகுது. தேவைகள் அதிகமாகும் பொழுது பணம் அதிகம் தேவைப்படுது. பணம் அதிகம் தேவைப்படையில உழைப்பு அதிகமாகுது. உழைப்பு அதிகமாகல கஷ்டம் நஷ்டம் வரும். எத்தனை பேர் உட்கார்ந்த இடத்துல ஹார்ட் அட்டாக்ல போகிறாங்க. உழைப்பு அவங்க வாழ்க்கையை வந்து சரியாக கூட முடிக்க முடியாமல் சதா உழைப்பில் இருக்காங்க. ஏன்னா சாப்பாடு அதே மாதிரி கர்ம வினைகளுக்கு ஏற்ப கர்ம வினையும் சேருது. நம்ம உழைக்கிற பணம் வந்து சரியாக வரலைன்னா அதில் கர்ம வினையும் அட்டாச் ஆகுது. தொழிலுக்கு ஏற்ற மாதிரி வர ஒவ்வொரு பைசாவும் கர்ம வினையை கொண்டு வருது. அதனால் கர்ம வினை இல்லாத பணம்னு சொல்ல முடியாது. கர்ம வினையை தாங்கி தான் வருது. அதனால் அந்த கர்ம வினையோட ரியாக்ஷனு நமக்கு பாதிப்பும் வருது. இது பூராமே உலக வாழ்க்கையில் வந்து நம்ம கவனக்குறைவாகவும் நம்முடைய வாழ்க்கையை சரியாக அமைச்சுக்கிறாதானோ, எது இன்பம்னு தெரியாமல் துன்பத்து இன்பம்னு நினைக்கிற நாடியும் நமக்கு இந்த பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லாமல் பாகவதில் சொல்கிற மாதிரி இந்த உலக சுகங்கள்லாம் ஆரம்பத்தில் ரொம்ப சுவையாக இருக்கிற மாதிரியும் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் போக போக கசப்பாக இருக்கும். ஆனால் ஆன்மீக விஷயங்கள் மாறா ஆரம்பத்தில் கசப்பாக இருக்கும், போக போக இனிப்பாக இருக்கும். இதுதான் வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிடாமல் வாழ்க்கை வீணை அடிக்கிற நாடி சின்ன பிள்ளைகளாக இருக்கிற பையங்களுக்கே பிரகலாத மகாராஜா வந்து அறிவுரை சொல்கிறாரு. அட்லீஸ்ட் வளர்ந்த பிறகாது அவங்க மனசில் இந்த ஐடியா தோணட்டும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒரு 40-50 வருஷம் முன்னாடி வரைக்கும் யாரும் பணம் சேர்க்கறதில்ல, இவ்வளவு பேயா அலையில பேயா அலையிறாங்கன்னு தான் சொல்லணும். சரியான வார்த்தை உக்கரகர்மா. எதுக்கு பணம்? பணம் ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் மனத்துக்கு என்ன மதிப்பு? ஏன்னா நமக்கு உடம்பு இருக்கிற மட்டும் கூட அந்த பணம் உதவுறது இல்லை. ஏன்னா நம்ம உடம்பு சரியில்லாமல் போச்சு, சாப்பிட முடியலை, நோய்வாய்ப்பட்டோம்னா அந்த பணம் என்ன உதவி செய்யும்? சாப்பிட முடியாது. எத்தனை பேருக்கு சாப்பாடு ரெஸ்ட்ரிக்ஷன், சுகர் கம்ப்ளைண்ட், பவர் கம்ப்ளைண்ட், அது இதுன்னு விரும்பின எதையும் சாப்பிட முடியாது. அப்போ அந்த பணத்தோட பிரயோஜனம் என்ன? அதே மாதிரி நம்ம தூங்குற தூக்கமும் அந்த உடம்போட கண்டிஷனை பொறுத்து தான். அது இல்லைன்னா எந்த ஏசி ரூமில் படுத்தாலும் எவ்வளோ வசதியாக படுத்தாலும் தூக்கம் வராது. அந்த மாதிரி ஒவ்வொரு சுகமும் உடல் சுகத்துக்கு இந்த பண சுகம் உதவி செய்யும்னு சொல்லி கலெக்ட் பண்ணுறோம். ஆனால் அதுவும் உதவி செய்கிறதில்ல. காரணம் வந்து அது உண்மையான சுகம் தராது. சுகன்ற பேரில் துன்பத்தை தரும். அதைத்தாங்க பிரபாக மகாராஜர் கடின உழைப்பும் சுகமும் தான் இந்த உழைப்போட பயன் உலக சுகத்தை அனுபவிக்கிறக்காண்டி. இல்லைனா ரொம்ப சுலபமாக வாழ்க்கை அமைச்சிக்கலாம். பிரபுபாதா தான் சொன்னார், சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங் நாடு. வாழ்க்கை எப்படி இருக்குன்னா எளிமையான வாழ்க்கை. சிம்பிள் லிவிங்னா சிம்பிளாக இருக்கணும் வாழ்க்கை. ரொம்ப அனாவசியமான ஒன்று. ஹை திங்கிங்னா உயர்ந்த சிந்தனைகள். நம்ம சிம்பிள் லிவிங்னா உடனே நம்ம ஃபோர்ஸை சிம்பிள் லிவிங்னா இருக்கணும். நமக்கு எவ்வளோ கணக்கில் கர்ம வினை படி என்ன எழுதியிருக்கோ நமக்கு வர வேண்டிய வரவுகள் வந்தே தீரும். நம்ம கர்மப்படி எவ்வளோ போகணுமோ அது போய் தான் தீரும். கர்மம் எப்படி நம்ம எவ்வளோ அனுபவிக்கணுமோ அது வந்து தான் தீரும். இன்பமோ துன்பமோ ரெண்டும் வந்து தான் தீரும் நம்ம கர்மம் எப்படி. அதனால் பக்குவப்பட்ட ஆத்மா வந்து இதுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப அலட்டிக்கிறது இல்லை. நம்ம கர்மனையை மாற்றி அமைக்க முடியாது. நம்ம வந்து நினைச்ச மாணிக்க நம்ம துன்பத்தை வந்து மாற்ற முடியாது. நமக்கு வர்றது வந்து தான் தீரும். நம்ம சாவு நம்ம கர்மம் எப்படி வர்றது வந்து தான் தீரும். அந்த மகாராஜா ஆத்ம நிவேதன மகாராஜா சொன்னப்ப இந்த மாதிரி யார் அந்த ஒசாமாவா ஒபாமாவா யார் வந்தது பிரசிடண்ட் அமெரிக்கா ஒபாமா அவர் வந்தப்ப அந்த டிவி சேனலில் வந்து காமிச்சு சொன்னார், அந்த மாதிரி ஏகப்பட்ட செக்யூரிட்டி ஏகப்பட்ட இதோட போனோம். சடனாக அந்த கார் வந்தப்போ ஒரு டெல்லியில் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி நின்றுச்சான். போட்டதே அத்தனை கண்ணு அத்தனோட சுற்றி பயங்கர நம்ம பெரிய டெரரிஸ்ட் அட்டாக்கு மாதிரி சுற்றி நின்று பயங்கரமான சீனா. கடைசியில் பார்த்தா அந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி நின்ன வண்டி நின்றுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கர்மவனை படி நடக்கிற நடக்கும். இதுக்கு வந்து இவ்வளோ பயந்து அவரை காப்பாற்றுறதுக்காக அவ்வளோ பேர் சுற்றி நிற்கிறாங்க. ஆனால் அது வந்து அவர் கர்மவனை முடிஞ்சுன்னா எல்லாருக்கும் போய் தான் தீரும். அதே மாதிரி சேர்த்த பணத்தை வந்து எப்படி இந்த உடம்பை காப்பாத்துறக்கா செலவழிக்கிறாங்கன்னு இன்னொரு இன்சிடென்ட் சொன்னார். அந்த மாதிரி ஒரு பெரிய பில்லியனரா என்னமா இறந்து போயில, அவர் வந்து தன் உடம்பை வந்து இல்லை அப்போ சொன்னாங்களாம், அவருக்கு வந்து நோய் வந்து டாக்டர் சொல்கிறாங்க இதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் நாள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி உடம்பு சரி அப்போ என் உடம்பை பாதுகாத்து வைங்க, திருப்பி அந்த மருந்து கண்டுபிடிச்சி குணமானாலும் ஆக்கிடுவாங்க அப்படின்னு குயில் எழுதி வச்சுட்டு போகிறாரு. அதில் வந்து அவர் உடம்பு வந்து லிக்விட் நைட்ரஜன் இருக்குது சார், லிக்விட் நைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா ரொம்ப கஷ்டம், லிக்விட் நைட்ரஜனை அதை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு பிளான்ட்டை ஃபார்ம் பண்ணி அந்த பிளான்ட்லேருந்து லிக்விட் நைட்ரஜன் சப்ளைட்டே இருந்தால் உடம்பு அந்த கண்டிஷனில் சிட்டிஸ் இருக்காது, அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறக்காண்டி வச்சு அதான் உயில் அதுக்கு பெரிய அமௌண்ட் எழுதி அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் அமெரிக்காவில் தான், ஆனால் இருந்தாலும் அங்கேயும் பவர் கட்டு உண்டு, ரொம்ப லாங் டைம் பவர் கட்டு 24 hours. அதில் லிக்விட் நைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் போச்சு, உடம்பு நாற்று எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் கொண்டு போய் போச்சு. அவர் அவ்வளோ சேஃபாக உடம்பை பாதுகாக்கணும்னு அதுக்கு எத்தனை அசிஸ்டன்ஸ் வேணும், எத்தனை ஃபேக்ட்ரி வேணும், பிளான்ட்டு இது முன்னாடி உடம்போட முடிவு வந்து அது பூமியோட போனால் போய் தான் தீரும், யாரும் எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுக்கு என்ன எஃபோர்ட், எண்டோவர், இங்கிலீஷில் எண்டோவர்னுவாங்க, என்னென்ன முயற்சி இந்த உடம்பை காப்பாற்றுறக்கா, என்னென்ன முயற்சி இருக்கையில முயற்சி, இறந்த பிறகு முயற்சி இந்த உடம்பை காப்பாற்றுறக்கா, அதுக்கப்புறம் உடம்பு வந்து அதுக்காக இவ்வளோ பாடு, அதுக்காக இவ்வளவு செலவு. உடம்போட நோக்கம் வந்து உண்மையிலேயே புரியாதது நாடி, இந்த உடம்பு தான் எல்லாம் நினைக்கிற நாடி, மொத்தத்துக்கு உலகமே எப்படி ஃபூலிஷாக இயங்குதுன்னு இது வந்து ஒரு உதாரணம். அதே மாதிரி உடம்பு போனவனே அலறி துடிக்கிறதும், அடுத்து ஒரு புது உடம்பு வந்தவனே துள்ளி குதிக்கிறதும் ரெண்டும் சகஜமாக, புனரபி ஜனம் புனரபி மரணம்னு இந்த உடம்பு வந்து வந்து போகிறதுன்றது எல்லாருக்கும் புரியல. சுருக்கமாக இந்த வாழ்க்கையில் நம்ம இன்பன்ற பேரில் துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதுக்காக வாழ்நாள் முழுதும் வரைய மாட்டோம், நேரம் காலம் உழைப்பு மனம் புத்தி, உடம்பு மட்டும் உழைச்சாலும் பரவாயில்ல, புத்தியும் உழைக்கிறோம், புத்தியும் அதுக்கு தான் ஆசாது, புத்தியும் அதுக்காக செலவழிக்கிறோம். ஏன்னா பணம் எப்படி சேர்க்கணும், அதை எப்படி பாதுகாக்கணும், அதுக்கு எப்படி பயன்படுத்தணும், எப்படி பெருக்கணும், எல்லாரோட புத்தியும் அதான, அதுக்காக வேண்டி எத்தனை பேர்ட்ட கையாந்து நிற்க, எத்தனை பேர்ட்ட பணிஞ்சு போக, இவ்வளவும் வந்து பணிஞ்சு போகலாம், நல்லா உண்ட பணிஞ்சு போகலாம், இந்த பணத்துக்கு வந்து யார்கிட்ட இருக்குன்னு யார்கிட்ட இருந்தாலும் போய் பணிஞ்சு போகிறாங்க. முந்தினா நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஒழுக்கமோ இதோ இல்லைன்னா யாருக்கிட்ட கூட சீந்த மாட்டாங்க. நல்லா யாபம் இருக்குதே, மதுரையில் நான் படிக்கிறப்பெல்லாம் பக்கத்துக்காரெல்லாம் நிறையா பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் லஞ்சம் வாங்கி பத்து சேர்த்தவங்க, இது பண்ணவங்க, இந்த மாதிரி தவறான வழி சேர்த்தவங்க யாருக்கிட்ட கூட நெருங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சமுதாயத்திலே ஓரளவுக்கு ஒதுக்கி வச்சுருந்தாங்க அவங்களையெல்லாம். இன்றைக்கி அவங்களெல்லாம் பெரிய ஆளாகி இந்த ஏ படித்தவங்களும் பண்பட்டவங்களும் நல்லவங்களும் கூட இந்த பணத்துக்கு போய் ஒருத்தட்ட போய் நிற்கிற நாடி அவங்க வந்து தலகால் தெரியாமல் ஆடுறாங்க. உலகமே அவ்வளோதான். சுருக்கமாக வந்து இந்த பணத்துக்கும் வசதிக்கும் வந்து எவ்வளோ பேரை நாடி போக வேண்டியதுக்கு வாழ்க்கையோட உண்மை அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட முடியாமல் போகுது. அதுக்கான தான் பிரபுபாதர் சொன்னார் சிம்பிள் லிவிங்னார், வாழ்க்கையை சிம்பிளாக வச்சுக்கோங்கன்னு சொன்னார். வாழ்க்கையை நம்ம எவ்வளோ சிம்பிளாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஃப்ரீடம், ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் கிடைக்கும். மெட்டீரியல் பாண்டேஜ் குறையும் போது ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் அதிகமாகும். மெட்டீரியல் பாண்டேஜ்னா ஜட உலக பந்தங்கள் வந்து குறைச்சா தான் ஆன்மீகத்தில் ஃப்ரீடம் கிடைக்கும். ஏன்னா நான் ஒரு தொழிலை பண்ணிட்டு பேரலெல்லாம் நான் ஆன்மீகமும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னோடய டைம் வந்து ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். அந்த தொழிலை வந்து அளவோடு பண்ண தெரியலன்னா பெருகிட்டே போகும். கிருஷ்ணன் சோதனையாக கொடுப்பார், அப்போ தான் நல்ல பகவானை வேண்டிட்டு தொழில் பண்ணும்போது தொழில் பெருகும். தொழில் பெருகையில் டைம் பூரா அங்கிட்டு போயிடும், கிருஷ்ணகிட்ட டைம் குறைஞ்சிடும். அது ஒரு டெஸ்டிங். ஏன்னா நம்ம வந்து தொழிலை லிமிட்டாக வச்சுக்க தெரியாது, தொழிலை வந்து பெருக்கிட்டே போவோம், நமக்கு கண்ணும் பண்ண தெரியாது. நிறையா பேருக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு பணம் என்ன செய்கிறேன்னே தெரியாது, ஆனாலும் வாங்கிட்டே இருக்கும். நான் இந்த அம்மன் சென்னையில் ஒருத்தோட லைஃப் நம்பர் போனப்போ ஒருத்தர் சொல்கிறார், நல்ல பெரிய கடைக்காரர், இந்த மாதிரி சாமி கஸ்டமர் வந்தால் ரொம்ப அந்த டென்ஷனாக இருக்குது, நிறையா வியாபாரம் இருக்கு, ஆள் வரலைனாலும் ஏன் வரலைன்னு கவலையாக இருக்குது, என்ன செய்யன்னு கேட்டு வந்தாலும் கஷ்டமாக இருக்குது வரலைனாலும் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நிறையா வந்து நிறையா பார்ப்போம்னா அதுக்கு தகுந்த மாதிரி டென்ஷன் அதிகமாகுது, அவங்க சாய்ஸ் அவங்க இதெல்லாம் கேட்டு இது பண்ணணும். அதே மாதிரி அவங்க வந்து பரவாயில்ல சார், வியாபாரத்தில் 10 பேர் இன்னைக்கு கம்மியாக வந்துட்டாங்கன்னா அதுவும் டென்ஷன் ஆகுது வியாபாரம் தான். ஏன்னா இவ்வளோ முதலீடு போட்டுக்கோங்க, கடையில் உட்காந்து கல்லா விட்டு நகலவே மாட்டாங்க. ஏன்னா யாரோ நெருங்கிய கஸ்டமர் வந்துட்டா என்ன செய்ய. வாழ்க்கையில் வந்து சுருக்கமாக வந்து இந்த தேவைகள் வந்து சிம்பிளிஃபை பண்ண தெரியணும். இல்லைன்னா வாழ்க்கை பூராமே என்ன பர்பஸ்ன்னு தெரியாமலே முடிஞ்சுப்போம். என்ன பர்பஸ்க்காக இந்த வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம்ன்றது தெரியாமல் முடிஞ்சு போகிறதும் தெரியாமல் முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம டைமை டியூன் பண்ணிக்கணும். அதான் பிரகலாத் மகாராஜோட இன்ஸ்ட்ரக்ஷன். அதனாடி அசுர நண்பர்களே யோசித்து பாருங்கள், நீங்கள் இவ்வளோ பாடுபடுறீங்க, இவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க, இவ்வளோ தும்பம் பண்ணிட்டு நீங்கள் எல்லாம் பாடுபடுறீங்க எதுக்கு? கர்ம காமசோகத்திலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் துன்பம் தரக்கூடிய அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்றது. அந்த மாதிரி வாழ்க்கை வந்து என்ன பர்பஸ்ன்னு யோசித்து பாருங்கள். அதில் என்ன, ஏன்னா உங்கள் கர்ம உணவுப்படி வருது, அதுக்கே நீங்கள் வந்து இவ்வளோ எக்ஸஸாக போராடணும். எதுக்காக நீங்கள் வந்து இது பண்ண நல்ல பக்தி வாழ்க்கையில் வர அவங்களாத அசுர குழந்தைகள். நம்ம பக்தி வாழ்க்கையில் வரக்கூடிய பக்தர்களே நிறையா பேர் வந்து வாழ்க்கையில் அடிக்கடி தடுமாற்றம் வந்து இந்த உலக தேவைகளும் இதுவும் தான். உண்மைதான், கண்டிப்பாக வந்து பகவானை நம்பாதப்ப பணத்தை தான் நம்பி தீரணும். அன்னாடி காரணம் வந்து ஆனால் பணம் வந்து கை கொடுக்காது, கண்கூட எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தடா நான் நம்ம பெரியாஸ்பத்திரி மாச்சூரியில் பார்த்தேன், இந்த மாதிரி சாயந்தரம் ஈவினிங் போனப்போ ஒரு பெரிய அரசியல்வாதி, அவர் ஏதோ குத்தோ விட்டோ ஏதோ ரொம்ப எமர்ஜென்சி வார்டில் இருக்கார். ஆனால் பேசிக்கிட்டுலாம் இருக்கார், பெரிய கூட்டம், வெளியே ஒரு 400-500 பேர் வெளியே நிற்கிறாங்க. இவர் பேசிட்டுலாம் இருக்கார், பேசி முடித்து நல்ல பவர்ஃபுல்லான அலசவாதியாக்க முடியும், யார் என்னன்னு தெரியல. ஆனால் அவர் சாதாரண மாதிரி ஆனால் டாக்டர் சொல்லிட்டாரு ஒரு மணி நேரத்தில் இறந்துருவாருன்னு. பேசிக்கிட்டு இருக்க நான் அப்படி பேஷண்ட்டை பார்த்ததே இல்லை, நிதானமாக தெளிவாக பேசுகிறாரு, ஆனால் ஒரு மணி நேரத்தில் இறந்துருவாருன்னு டாக்டர் சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக நம்ம பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். அது சொன்ன மாதிரி ஒரு மணி நேரத்தில் இறந்துட்டார். இறந்த உடனே கண்ணாடுகளெல்லாம் நொறுக்கிவிட்டாங்க அந்த எமர்ஜென்சி வார்டை பூராமே. அடுத்த நைட்டு வந்து நம்ம ஆச்சூரி போக வேண்டியது. போனப்போ அவ்வளோ செல்வாக்க அந்த அரசியல்வாதி, அவ்வளோ சப்போர்ட்டர்ஸ், அவ்வளோ பேர் அந்த உடம்பு தூக்கி அந்த மாச்சூரி அந்த இது இருக்கும் அந்த பாக்ஸில் கூட போடல, பாதையில் போட்டு போயிருந்தாங்க. அந்த உடம்பு பாதையில் கிடந்தது, யாரும் உள்ள தூக்கி அந்த பொசிஷனில் கூட வைக்கலை. அந்த மாதிரி யாராவது வாழ்க்கையோட இது வந்து பணமும் காசும் எவ்வளோ காலம் கூட நிற்கும்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அந்த அவர் சேர்த்து வச்ச காசுக்கு எவ்வளோ பேர் சண்டை போட்டாங்கன்றது அதுவாக இருக்காது. அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து பக்தியில் வந்து இந்த வர்ற ஒருத்தருக்கும் வந்து இந்த மெட்டீரியல் என்டாங்கில்மெண்ட் இதை குறைச்சா தான் ஸ்பிரிச்சுவல் என்லைட்டனிங் கிடைக்கும், ஆன்மீகத்தில் கொஞ்சம் அந்த தெளிவு கிடைக்கும். இல்லைன்னா மைண்டு பூராமே ஃபாகிங் ஆகிடும், அதில் ஆல்வேஸ் சுற்றி சுற்றி அந்த எண்ணங்கள் வரும். ஆன்மீகத்தில் வரும்போதே 1000 எண்ணங்கள் வருது, ஆன்மீகத்தில் இல்லாதப்ப கோடிக்கணக்கான எண்ணங்கள் வந்து ஃபாக்லிங் பண்ணும்போது பகவானை எப்படி திங்க் பண்ண முடியும்? சதா மைண்டு வந்து அங்கேயும் அளவாயும் போது பகவானை என்ன சுருக்கம் என்னென்னா கர்மம் எப்படி வர்றது வரட்டும், நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்திட்டு போவோம், சிம்பிளாக இதுதான், அதுதான் சுருள். ஹரே கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீமத் பாதம் கீ ஜாய் ஸ்ரீ பிரபாகர்.